லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன மகிழ்வின் மந்திரம், திருத்தந்தையர் வரலாறு மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், திருமணமும் ஒரு வகையான மீட்பின் வரலாறு.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உருவாக்கிய அன்பின் மகிழ்வு என்ற திருத்தூது அறிவுரை மடலின் 221 பத்தியில் அவர் கூறும் கருத்துக்களின் சுருக்கம் இதோ.
திருமணங்கள் உடைபடுவதற்கான காரணங்களுள் ஒன்று திருமண வாழ்வு குறித்த மிகைப்பட்ட எதிர்பார்ப்பு. கற்பனை செய்ததைவிட யதார்த்தம் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டதாகவும் சவாலானதாகவும் இருப்பது தெளிவாக தெரிய வரும்போது அதற்குரிய தீர்வு என்பது பிரிவினை பற்றி விரைவாகவும் பொறுப்பற்றதாகவும் சிந்திப்பது அல்ல. மாறாக திருமண வாழ்க்கை என்பது வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட ஒன்று என்பதை நிதானமாக உணர வேண்டும். அந்த வளர்ச்சிப் பாதையில் தம்பதியருள் ஒவ்வொருவரும் மற்றவரின் வளர்ச்சிக்கு உதவும் இறைவனின் கருவியாக செயல்படுகின்றனர். இங்கு ஒவ்வொரு மனிதருள்ளும் காணப்படும் நல்குணங்கள் மலர்வதும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இடம்பெறுதலும் சாத்தியமே. ஒவ்வொரு திருமணமும் ஒரு வகையான மீட்பின் வரலாறு ஆகும். இது பலவீனமான தொடக்கங்களிலிருந்து இறைவனின் கொடை, நம் தாராள மனப்பான்மை மற்றும் படைப்பு திறனுடன் கூடிய பதில் உரைப்பில் வளர்ந்து காலப்போக்கில் விலை மதிப்பற்றதாகவும் நீடித்த நிலைத்த ஒன்றாகவும் மாறுகின்றது. அன்பில் இரண்டு நபர்களின் மிகப்பெரிய பணி என்பது ஒருவருக்கொருவர் முறையே மேலும் வளர்வதற்கு உதவுவதே என நம்மால் கூற இயலுமா? வளர்ச்சிக்கு ஊக்கம் ஊட்டுவது என்பது ஒருவர் தன் தனித்தன்மையை வடிவமைக்க உதவுவதாகும். இவ்வாறு பார்க்கும்போது அன்பு என்பது ஒரு வகை கைவினை திறன் எனலாம்.
ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்டதை பற்றி விவிலியத்தில் படிக்கும்போது கடவுள் முதலில் ஆதாமை உருவாக்குவதை காண்கின்றோம். ஆதாம் படைக்கப்பட்ட போது அங்கு அத்தியாவசியமான ஒன்று இல்லாததை கடவுள் உணர்ந்தார். எனவே அவர் ஏவாளை உருவாக்குகிறார். பின்னர் ஆதாம் ஆச்சரியத்துடன், ஆம், இது எனக்கு ஏற்றது என கூச்சலிடுவதை கேட்கிறார் கடவுள். ஆணும் பெண்ணும் முதன் முதலில் ஒருவரை ஒருவர் சந்தித்தபோது நடந்திருக்கக்கூடிய வியப்பு மிகுந்த உரையாடலை நாம் ஏறக்குறைய இன்றும் கேட்கலாம். திருமணமான தம்பதியரின் வாழ்க்கையில் கடினமான தருணங்களில் கூட ஒருவர் எப்போதும் மற்றவரை அப்போதுதான் அவர்கள் முதன்முறையாக சந்திப்பது போல் உறவின் புதிய கதவுகள் திறக்கப்படலாம். ஒவ்வொரு புதிய கட்டத்திலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உருவாகுதலில் உதவ முடியும். ஒரு கைவினைஞரின் பொறுமையுடன், கடவுளிடமிருந்து வரும் பொறுமையுடன் ஒவ்வொருவரும் ஒரு பெற மற்றவர் காத்திருக்கச் செய்கின்றது அன்பு.
திருத்தந்தையர் வரலாறு, மோதல்களும் அமைதியும்.
ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, திருச்சபையின் தலைவர்.
திருத்தந்தை 14 யோவான் காஸ்டல் சான் ஆஞ்சலோ இருட்டறைகளில் சிறை வைக்கப்பட்டு உயிரிழந்தபின் 11 அநீதியான முறையில் அப்பதவியை கொண்டிருந்த 7 பொனிஃபாஸ், 1985 ஜூலை மாதம் காலமானது வரை கடந்த வாரம் நாம் கண்டோம்.
1985 ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் பொறுப்பேற்ற திருத்தந்தை 15 யோவான் அவர்களையும் பிரபு கிரெஷென்சியஸின் மகன் ஜான் கிரெஷென்சியஸ் விடவில்லை. தற்போது தன் ஆதரவாளர்களுடன் இந்த திருத்தந்தை 15 யோவானுக்கு எதிராக எழும்பினார். ரோம் நகரின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய கிரெஷென்சியஸ் திருத்தந்தை ரோம் நகரில் தன் ஆன்மீக பணிகளை நிறைவேற்றவே கட்டுப்பாடுகளை விதித்தார். இதனை தாக்குப்பிடிக்க முடியாத திருத்தந்தை 15 யோவான் டஸ்கனிக்கு தப்பிச் சென்று பேரரசர் இரண்டாம் ஆட்டோவின் விதவையான பேரரசி தியோஃபானோவிடம் உதவி கேட்டார். ஆனால் கிரெஷன்சியஸோ பல பொய்யான உறுதிமொழிகளை வழங்கி திருத்தந்தை 15 யோவான் அவர்களை ரோமுக்கு திரும்ப அழைத்தார். இந்த திருத்தந்தை தன் ஆட்சிக்காலம் முழுவதும் கிரெஷன்சியஸின் ஆதரவாளர்களின் ஆதிக்கத்தின் கீழேயே இருக்க வேண்டியிருந்தது.
இத்திருத்தந்தை 15 யோவானின் காலத்தில் பிரான்சின் ரெய்ம்ஸ் நகர் திருஅவையில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. அந்நகர் பேராயரை நியமிப்பதில் அரசியல் தலையீடும் பேராயரின் கைதும் போன்ற குழப்பங்கள் தொடர்ந்தன. இவை மட்டுமல்ல, திருத்தந்தையின் ஆணைக்கும் அடிபணிய சில பிரெஞ்சு ஆயர்கள் மறுத்தனர். இருப்பினும் தன் பிரதிநிதிகளின் உதவியுடன் இவைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டார் திருத்தந்தை 15 யோவான். இத்திருத்தந்தையின் காலத்தில் திருஅவை வரலாற்றின் ஒரு முக்கிய நிகழ்வு இடம்பெற்றது. அதாவது, முதன்முறையாக திருத்தந்தை ஒருவரால் இறையடியார் ஒருவர் புனிதராக அதிகாரப்பூர்வமாக சடங்கு முறையில் அறிவிக்கப்பட்டார். அதாவது 993 ஆண்டு ஜனவரி 31 தேதி லாத்ரனில் நடத்தப்பட்ட ரோமை ஆயர் பேரவையின் போது ஆக்ஸ்பர்க் ஆயர் உல்ரிச் அவர்கள் திருத்தந்தையால் புனிதராக அறிவிக்கப்பட்டார். இத்திருத்தந்தை 15 யோவான் கோவில்களுக்கும் துறவு மடங்களுக்கும் பல சலுகைகளை வழங்கியுள்ளார். குளூனி துறவிகளின் பாதுகாவலராகவும் பெரும் ஆதரவாளராகவும் செயல்பட்டார் திருத்தந்தை 15 யோவான். இந்த நேரத்தில், அதாவது 996 ஆண்டு புதிய பேரரசர் 3 ஓட்டோ திருத்தந்தையின் கைகளால் முடிசூட்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் இத்தாலிக்கு பயணமானார். அவர் ரோம் நகர் நோக்கி வந்து கொண்டிருந்தபோது அதே ஆண்டு, அதாவது 996 ஆண்டு ஏப்ரல் மாத துவக்கத்தில் காலமானார் திருத்தந்தை 15 யோவான். இதனால் அடுத்த திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படும் வரை இத்தாலியிலேயே காத்திருந்தார் பேரரசர் ஓட்டோ.
996 ஆண்டு திருத்தந்தை 15 யோவான் மரணம் அடைந்தபோது ரோமையர்கள் தங்கள் பிரதிநிதிகளை 3 ஆட்டோ மன்னரிடம் அனுப்பி அடுத்து யாரை திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்க அவர் விரும்புகிறார் என்று கேட்டனர். திருத்தந்தைக்கான பெயரை முன்மொழியும் முழு அதிகாரமும் மன்னருக்கு கொடுக்கப்பட்டிருந்த காலம் அது. அவரும் தன் உறவினரும் ஆன்மீக வழிகாட்டியுமாக இருந்த அருள்பணி புரூனோவின் பெயரை அறிவித்தார். இவர்தான் திருஅவையின் முதல் ஜெர்மன் நாட்டு திருத்தந்தை.
மன்னரின் உறவினர் என்பது மட்டும் அருள்பணி புரூனோவின் தகுதியாக இருக்கவில்லை. இவர் பெரிய கல்விமானாகவும் இருந்தார். பேரரசர் முன்மொழிய ரோமியர்களால் பாப்பிரையாக தெரிந்து கொள்ளப்பட்ட இவர் 5 கிரகரி என்ற பெயருடன் பொறுப்பேற்றார். 996 ஆண்டு மே மாதம் 3 தேதி திருத்தந்தையாக பொறுப்பேற்ற இவர் முதலில் அதே மாதம் 21 தேதி ஓட்டோவை பேரரசராக முடிசூட்டினார். பேரரசரும் திருத்தந்தையும் உறவினர்கள் என்பதால் நிர்வாகம் மிக மிக சுமூகமாகச் சென்றது. இருவரும் இணைந்து ஆயர் பேரவையை கூட்டி பல முக்கிய முடிவுகளையும் எடுத்தனர். இத்திருத்தந்தை 5 கிரகரி நல்ல அறிவாளியாக இருந்தது மட்டுமல்ல, நல்ல மனிதாயுமான மிக்கவராயும் மன்னிக்கும் குணம் படைத்தவராகவும் இருந்தார். ரோம் நகரில் கலகங்களை உருவாக்கிய கிரெஷன்சியஸை நாடுகடத்த பேரரசர் முயன்றபோது அவருக்காக வாதாடி அத்தண்டனையை நீக்க வைத்தார். இந்த நல்ல குணம் அவருக்கே தீங்கு விளைவிப்பதாக இருந்தது. அதாவது, மன்னர் ஓட்டோ ரோம் நகரை விட்டு சென்றவுடனேயே கிரெஷன்சியஸ் தன் ஆதரவாளர்களுடன் ரோம் நகரில் மீண்டும் ஆயுதங்களை கைக்கொண்டதால் திருத்தந்தை கிரகரி வடக்கு நோக்கி தப்பியோட வேண்டியதாகியது.
உண்மையான திருத்தந்தை தப்பியோடிய பின்னரும் பிரபு கிரெஷன்சியஸ் வாழாவிருக்கவில்லை. இன்னொருவரை தன் மனம் போன போக்கில் திருத்தந்தையாக நியமித்தார். இத்தாலிய கிரேக்க வம்சத்தைச் சேர்ந்த ஜான் பிலகாத்துஸ் என்பவர் திருத்தந்தையாக கிரெஷன்சியஸால் அறிவிக்கப்பட்டார். இவரும் 16 யோவான் என்ற பெயரை சூட்டிக்கொண்டு எதிர் திருத்தந்தையாக பதவியேற்றார். அதேவேளை இத்தாலியின் வடப்பகுதிக்கு தப்பியோடிய திருத்தந்தை 5 கிரகரி அவர்கள் பாவியா என்னுமிடத்தில் ஆயர் பேரவையை கூட்டி திரு அவைக்குள் சில ஒழுங்குமுறைகளை புகுத்தினார். உண்மை திருத்தந்தை பாவியாவிலும் போலி திருத்தந்தை ரோம் நகரிலும் இருக்க தன்னால் நியமிக்கப்பட்ட திருத்தந்தைக்கு நேர்ந்த கதியை கேள்விப்பட்ட ஆட்டோ மன்னர் கோபம் கொண்டு ரோம் நகர் நோக்கி படையெடுத்தார். ஆகவே எதிர் திருத்தந்தை பிலகாத்துஸ் ரோம் நகரை விட்டே தப்பியோட ஏற்கனவே ஒருமுறை மன்னித்து விடப்பட்ட கிரெஷன்சியஸ் பிரபுவோ காஸ்தல் சான் ஆஞ்சலோ மாளிகையில் போய் கதவுகளை தாளிட்டு உள்ளே அடைக்கலம் புகுந்தார்.
ரோம் நகர் நோக்கி வந்த பேரரசரின் படைகள் முதலில் தப்பியோடிய எதிர் திருத்தந்தை பிலகாத்துஸை பிடித்து அவரின் மூக்கு, காது, கண்கள் மற்றும் நாக்கை வெட்டியவின் அவரை ரோம் நகருக்கு கொணர்ந்தனர். திருத்தந்தை மற்றும் பேரரசர் முன் அவர் நிறுத்தப்பட்டார். பேரரசரின் உத்தரவின் பேரில் பிலகாத்துஸ் ரோம் வீதிகளில் கழுதையின் மீது இழுத்துச் செல்லப்பட்டு ஜெர்மனிக்கு நாடுகடத்தப்பட்டார். அங்கு அவர் 1013 ஃபுல்தா துறவுமிடத்தில் காலமானார் என நம்பப்படுகின்றது. எதிர் திருத்தந்தை பிலகாத்துஸை ஜெர்மனிக்கு நாடுகடத்திவிட்டு அடுத்ததாக காஸ்தல் சான் அஞ்சலோ நோக்கிச் சென்றன பேரரசரின் படைகள். அங்கு ஒளிந்திருந்த கிரசன்சியஸ் பிரபுக்கு தெரிந்துவிட்டது தன் கடைசி காலம் நெருங்கிவிட்டது என்று. கோட்டையை சுற்றி வளைத்து அப்பிரபுவை கைது செய்த படைவீரர்கள் அக்கோட்டை சுவரிலேயே அவரை தூக்கிலிட்டு கொன்றனர்.
திருத்தந்தை 5 கிரகரி அவர்கள் தன் ஆட்சிக் காலத்தின் போது பலமுறை ஆயர் பேரவைகளை கூட்டி பல நல்ல தீர்மானங்களை நிறைவேற்றி திரு அவைக்கு புத்துயிர் கொடுத்தார். இவர் எடுத்த நல்ல முடிவுகளுக்கெல்லாம் பேரரசர் ஆட்டோவும் துணை நின்றது இங்கு குறிப்பிடும்படியானது. பேரரசர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பல ஜெர்மன் துறவு மடங்களுக்கு எண்ணற்ற சலுகைகளை வாரி வழங்கினார் திருத்தந்தை 5 கிரகரி. 1999 பிப்ரவரி 4 திருத்தந்தை 5 கிரகரி அவர்கள் உயிரிழந்தபோது அவரது உடல் புனித பேதுரு பெருங்கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டது.
அடுத்து பொறுப்பேற்றவர் திருத்தந்தை 2 சில்வெஸ்டர். இவர் திரு அவையை வழிநடத்தியது ஒரு முக்கிய காலகட்டத்தில், அதாவது திரு அவை வரலாற்றின் 1000 இது குறித்து வரும் வாரம் நாம் காண்போம்.
அம்மா அம்மா மரியே மரியே அருளால் எங்கள் தாயே, இருளை நீக்கும் ஒளியே ஒளியே இகமதி எமக்கு வழியே, சாதனையானாய் சரித்திரம் படைத்தாய் தாயே, ஊக்கம் தந்தாய் வேதனை கொண்டும் விந்துளம் சோர்ந்தும் வேளையில் உதவி செய்தாய். அம்மா அம்மா மரியே மரியே அருளால் எங்கள் தாயே, இருளை நீக்கும் ஒளியே ஒளியே இகமதி எமக்கு வழியே. ஆன்மீகம் மலருது ஆனந்தம் பெருகுது அன்னையே உன் துணை நிலே, ஆன்மீகம் மலருது ஆனந்தம் பெருகுது அன்னையே உன் துணை நிலே, குறைமிகு வாழ்வு நிறைவுகள் காண இயேசுவை வேண்டி நின்றாய், ஒளி தந்து புது நலம் சேர்க்க இறைவரே உன்னை தந்தார். அம்மா அம்மா மரியே மரியே அருளாய் எங்கள் தாயே, இருளை நீக்கும் ஒளியே ஒளியே இகமதில் எமக்கு வழியே, சாதனையானாய் சரித்திரம் படைத்தாய் தாயே, ஊக்கம் தந்தாய் வேதனை கொண்டும் வெந்துளம் சோர்ந்தும் வேளையில் உதவி செய்.
மோதல்களும் அமைதியும் என்ற தலைப்பில் திருத்தந்தையர் வரலாறு நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
ஈராக் நாட்டின் தலைநகர் பாக்தாதில் இடம்பெற்றுள்ள தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதலில் இறந்தவர்களின் குடும்பங்கள் மற்றும் நண்பர்களுக்கு தன் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதேவேளை அந்நாட்டில் ஒப்புரவு இடம்பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமாறு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 19 இத்திங்கள் மாலையில் பாக்தாத்தின் புகழ்பெற்ற ஆல் உஹாய்லாத் சந்தையில் இடம்பெற்ற தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல் மற்றும் அதில் உயிரிழந்தவர்கள் குறித்த தகவல்கள் கவலை தருகின்றன என்று திருத்தந்தை கூறியுள்ளார். ஜூலை 20 செவ்வாய் அன்று திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் ஈராக்கின் திருப்பிட தூதர் பேராயர் மிட்ஜா லெஸ்கோவர் அவர்களுக்கு திருத்தந்தையின் பெயரில் அனுப்பிய இரங்கல் தந்தி செய்தியில் அந்த தாக்குதல் குறித்த திருத்தந்தையின் எண்ணங்கள் கூறப்பட்டுள்ளன. அத்தாக்குதலில் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் நிறை அமைதி அடையவும் ஈராக்கில் ஒப்புரவு மற்றும் அமைதியை ஊக்குவிக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை எவ்வித வன்முறை செயல்களும் குறைத்துவிடாமல் இருக்கவும் திருத்தந்தை உருக்கமுடன் ஜெபிக்கின்றார் என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது.
சரியான ஆவணங்கள் இன்றி அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்குள் தஞ்சம் புகுந்துவிடும் சிறாரை மீண்டும் நாட்டை விட்டு வெளியேற்றாமல் அவர்கள் தங்குவதற்கு ஏற்ற விதிமுறைகளை முன்னாள் அரசுத் தலைவர் பராக் ஒபாமா அவர்கள் வழங்கியது சட்டபூர்வமான செயல் அல்ல என்று அந்நாட்டு டெக்சஸ் மாநில நீதிபதி ஒருவர் அண்மையில் தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பு பல சிறாரை பாதிக்கும் என்பதை அறிந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டு ஆயர் பேரவை அந்நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இச்சிறாரின் வாழ்வுக்கு பாதுகாப்பு வழங்க தேவையான சட்டங்களை இயற்றுமாறு அவர்களுக்கு விண்ணப்பம் ஒன்றை விடுத்துள்ளது. நாட்டில் நுழையும் சிறார் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளை தள்ளிப்போடுதல் என்ற பொருள்படும் டாக்கா என்ற திட்டம் தற்போது நடைமுறையில் இருப்பதால் பல சிறார் பாதுகாக்கப்பட்டுள்ளனர் என்பதை தங்கள் விண்ணப்பத்தில் சுட்டிக்காட்டியுள்ள ஆயர்கள் இச்சிறாரின் கனவுகளை சிதைக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர்.
கனடா நாட்டு பழங்குடியினரின் குழந்தைகள் தங்கி பயில்வதற்கென உருவாக்கப்பட்ட பள்ளி ஒன்றில் புதைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்நாட்டின் பல்வேறு மறைமாவட்டங்கள் பழங்குடியினருடன் பல்வேறு ஒப்புரவு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கனடா நாட்டின் டொராண்டோ உயர் மறைமாவட்டம் பழங்குடியினருக்கென்று பள்ளிகள் நடத்தவில்லை என்றாலும் கத்தோலிக்க திரு அவைக்கும் பழங்குடியினருக்கும் இடையே வளர வேண்டிய ஒப்புரவை மனதில் கொண்டு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்புரவு முயற்சிகளின் முக்கிய அங்கமாக குழுக்களின் சந்திப்புகள், குறிப்பாக பழங்குடியினரின் உண்மை நிலைகளுக்கு செவிமடுத்தல், ஒப்புரவை கொணரும் இறைவேண்டல் சந்திப்புகளை மேற்கொள்ளுதல் என்ற திட்டங்களை டொராண்டோ உயர் மறைமாவட்டம் முன்வைத்துள்ளது.
இந்தியாவில் மனித உரிமைகளையும் நீதியையும் நிலைநாட்ட உழைத்து வரும் பல்வேறு அமைப்புகளுடனும் நல்மனம் கொண்டோருடனும் இணைந்து இந்திய இயேசுபை துறவியர் தேசிய நீதி நாள் என்ற பெயரில் ஜூலை 28 வருகிற புதனன்று பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக இந்திய இயேசுபை தலைவர் அருள்பணி ஸ்தனிஸ்லாஸ் டிசூசா அவர்கள் மடல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஜூலை 28 மாலை இந்திய நேரம் 6 மணி முதல் 6:45 முடிய இந்தியாவின் பல்வேறு ஆலயங்கள், துறவியர் இல்லங்கள், நிறுவனங்கள் அனைத்தின் முன்னிலையில் கோவிட் பெருந்தொற்று விதித்துள்ள கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மக்கள் நீதி கோரும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை தாங்கி நிற்கவிருப்பதாக இம்மடலில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே நடுவண் அரசின் கடுமையான நடவடிக்கைகளால் ஜூலை 5 மும்பையில் உயிரிழந்த அருள்பணி ஸ்டான்சுவாமி அவர்களின் சாம்பல் அடங்கிய கலங்கள் தமிழகத்தில் பணியாற்றும் இயேசபையினரின் நிறுவனங்கள் மற்றும் பங்குத்தலங்கள் அனைத்திலும் மக்களின் பார்வைக்கும் வணக்கத்திற்கும் வைக்கப்பட்டு வருகின்றன.
இம்மாதம் 5 மும்பையில் தடுப்பு காவலில் இறைவனடி சேர்ந்த இயேசு சபை அருள்பணி ஸ்டான்சுவாமி அவர்கள் ஆற்றியுள்ள பணிகளை மும்பை உயர்நீதிமன்றம் அதிகம் பாராட்டியுள்ளதோடு அந்த பணிகளுக்கு தனது மிகப்பெரும் மரியாதையையும் செலுத்தியுள்ளது. கடுமையான நோய்களால் தாக்கப்பட்டிருந்த 84 வயது நிரம்பிய அருள்பணி ஸ்டான் அவர்களுக்கு பிணையல் வழங்கப்பட வேண்டும் என்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்த மனுவை அவரது மறைவுக்கு பின் ஜூலை 19 இத்திங்களன்று விசாரித்த மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஷிண்டே ஜமதார் ஆகிய இருவரும் அருள்பணி ஸ்டான் அவர்களது பணிகளுக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். இந்த விசாரணையின்போது பேசிய நீதிபதி ஷிண்டே அவர்கள், பொதுவாக அடக்க சடங்குகளை பார்ப்பதற்கு எங்களுக்கு நேரம் இருப்பதில்லை, ஆனால் அருள்பணி ஸ்டான் அவர்களுக்கு ஆற்றப்பட்ட இறுதி மரியாதை நிகழ்வை வலைக்காட்சி வழியாக நேரடியாக பார்த்தேன். அது மிகவும் அருள் நிறைந்ததாக இருந்தது என்று கூறியுள்ளார்.
ஒருவரின் தனிப்பட்ட வாழ்வு குறித்து உளவு பார்ப்பது ஒரு ஜனநாயக நாட்டின் குடிமக்களுக்கு அச்சுறுத்தல் எனவும் இது முற்றிலும் நன்னெறிக்கு முரணானது எனவும் இந்திய கத்தோலிக்க ஆயர் ஒருவர் கூறியுள்ளார். பெகசூஸ் ஸ்பைவேர் எனும் உளவு மென்பொருள் வழியாக அரசு குடிமக்களின் தனிப்பட்ட வாழ்வு குறித்த ரகசியங்களை உளவு பார்க்கின்றது என்று குற்றச்சாட்டுகள் வெளிவந்துள்ளதை அடுத்து யூகா செய்தியிடம் பேசிய இந்திய ஆயர் பேரவையின் சமூக தொடர்பு பணிக்குழுவின் தலைவர் ஆயர் சல்வதோர் லோபோ அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்.
இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.